الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآت ذا القربى حقه والمسكين وَابْنَ السَّبِيلِ وَلَا تُبَذِّرْ تَبْذِيرًا إِنَّ الْمُبَذِّرِينَ كَانُوا إِخْوَانَ الشَّيَاطِينِ صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இந்த ஹுதுபாவை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு கோடான கோடி படைப்புகளை படைத்து மனித வர்க்கத்துக்கு தேவையான வழிகாட்டல்களை காலத்துக்கு காலம் அனுப்பி எங்களையெல்லாம் முஸ்லீம்களாக வாழ வைத்திருக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் அவருடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுக்காக வேண்டி யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ உழைத்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த வெள்ளிக்கிழமை புனிதமான தினத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக அவனுடைய மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் பயந்து கொள்ளும்படி அஞ்சிக் கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களாக எங்களை இந்த பூ உலகத்திலே படைத்து எங்களுக்கு தேவையான வாழ்வதற்கு எல்லா வசதிகளையும் செய்து தந்திருக்கிறான். சூரியன், சந்திரன், காற்று, நிலம், மரம், மட்டைகள் மற்றும் உண்டான விலங்குகள் இவை அனைத்தும் எங்களுடைய தேவைக்காக வசதிக்காக வேண்டி படைக்கப்பட்டு எங்களுக்காக வேண்டி வசப்படுத்தி தரப்பட்டிருக்கின்றன. எங்களுக்காக வேண்டி வசப்படுத்தி கட்டுப்படுத்தி தரப்பட்டிருக்கின்றன. ஏன் நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எந்த விதமான சங்கடங்களோ கஷ்டங்களோ இல்லாமல் நன்றாக உழைத்து நிம்மதியாக வாழ வேண்டும், அல்லாஹு தஆலாவுடைய திருப்தியை மறுமை நாளிலே அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இப்படியான ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா செய்து தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்திலே மனிதன் வாழுகின்ற பொழுது அவனுக்கு உணவு தேவை, உடை தேவை, இல்லிடம் தேவை, நோய் வந்தால் அவனுக்கு மருந்து தேவை, கல்வி என்பது ஒரு அடிப்படையான தேவை. இவற்றையெல்லாம் பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி மனிதன் உழைக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், பணம் சேர்க்க வேண்டும், சொத்துக்கள் எல்லாம் திரட்ட வேண்டும் என்ற ஒரு நியதியையும் அல்லாஹு தஆலா அமைத்து தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற பணம், சொத்து, செல்வங்கள் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழுவது கஷ்டம், வாழவே முடியாது. உணவுக்கும் பணம் தேவை, உடைக்கும் பணம் தேவை, சொத்து செல்வங்கள் தேவை, வீடு கட்டுவதாக இருந்தாலும் பணம் தேவை. எனவே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், உங்களுடைய சொத்து செல்வங்கள் எப்படிப்பட்டவை என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளங்களாக, அஸ்திவாரங்களாக, பவுண்டேஷனாக அவை இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய கருத்தின்படி பணம், சொத்து, செல்வம் என்பன மனித வாழ்க்கையின் அஸ்திவாரங்களாக, அடிப்படைகளாக காணப்படுகின்றன. அவை இல்லாமல் இந்த உலகத்திலே வாழுவது கஷ்டம். அந்த வகையிலே மனிதன் உழைக்க வேண்டும், பணத்தை திரட்ட வேண்டும், சொத்து செல்வங்களை சேகரிக்க வேண்டும் என்ற நியதி காணப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ஒரு மனிதன் வசதி வாய்ப்போடு உலகத்திலே வாழ வேண்டும். வறுமையோடு, கஷ்டத்தோடு, ஏழ்மையோடு அவன் பவர்ட்டியோடு இருக்கக்கூடாது என்பதுதான் அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை பார்க்கின்ற பொழுது நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். சிலர் நினைக்கலாம், நாங்கள் ஏழைகளாக இருந்தால்தான் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும் என்று. அப்படி அல்ல. நாங்கள் ஹதீஸ்களை குர்ஆனுடைய வசனங்களை பார்க்கின்ற பொழுது இந்த உண்மைக்கு வித்தியாசமான ஒரு உண்மையை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காதல் ஃபக்ரு அன் யகூன குஃப்ரா, எந்த மனிதனிடத்திலே வறுமை வருகிறதோ, பவர்ட்டி வருகிறதோ, அந்த வறுமை என்பது அவனுடைய குஃப்ருக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். எந்த மனிதனிடத்திலே தேவைகள் அதிகரித்து விடுகிறதோ, வறுமை குடிகொண்டு விடுகிறதோ, அந்த மனிதன் இயல்பாக ஈமானிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்தை தான் அந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவ்வளவு ஆபத்தானது இந்த வறுமை, அவ்வளவு மோசமானது இந்த வறுமை. அல்லாஹ்வுடைய ரசூல் அடிக்கடி ஒரு துஆவிலே கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே இறை நிராகரிப்பை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன், அதே மாதிரி வறுமையை விட்டும், ஃபக்ர் எனப்படக்கூடிய அந்த பவர்ட்டி எனப்படக்கூடிய அந்த வறுமையை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று தங்களுடைய தொழுகையிலே அடிக்கடி துஆ செய்பவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி எங்களுக்கு இறை நிராகரிப்பு எனப்படக்கூடிய குஃப்ர் என்பது ஆபத்தானதோ, அதே போன்ற ஒரு ஆபத்து தான் வறுமை என்பது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. உலகத்திலே இருக்கக்கூடிய பலரும் குற்ற செயல்களிலே பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அம்சங்களிலே ஈடுபடுவதற்கான காரணங்களிலே ஒன்று அந்த வறுமை, அந்த கஷ்டம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஜாஹிலியா காலத்திலே பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை அவர்கள் கொலை செய்தமைக்கான காரணம், லா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக், வறுமைக்கு பயந்து நீங்கள் பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொன்னான். எனவே பெண் பிள்ளைகள் ஜாஹிலியா காலத்திலே கொலை செய்யப்படுவதற்கான முக்கியமான காரணம் வேறொன்றும் அல்ல, வறுமை என்ற கருத்தை அல்லாஹு தஆலா சொன்னான். வறுமை வந்துவிட்டால் தன்னுடைய பிள்ளையை கூட ஒருவன் கொலை செய்வான். காரணம், அந்த பிள்ளைக்கு உணவு கொடுக்க முடியாது, அந்த பிள்ளைக்கு தேவையான அடிப்படையான வசதிகளை செய்து கொடுக்க முடியாது என்ற பயம் அந்த மனிதனிடத்திலே குடிகொள்கின்ற அந்த காரணத்தினால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி பின்வரும் துஆவை கேட்பார்கள், அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கபர் வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தி தஜ்ஜால் வ அஊது பிக்க மினல் மஅதம் வல் மஹரம், யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன், தஜ்ஜாலுடைய அந்த பித்தலாட்டங்களிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மாத்திரமல்ல பாவத்தை நோக்கியும் கடனை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அடிக்கடி துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார். ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அடிக்கடி இந்த கடனை விட்டும், இந்த பாவத்தை விட்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறீர்களே, அதற்கான காரணம் என்ன என்று கேட்டார்கள். சஹீஹ் புகாரியிலே வரக்கூடிய இந்த ரிவாயத் பாருங்கள், அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற துஆ, யா அல்லாஹ், என்னுடைய கடன் சுமையிலிருந்து அல்லது கடனை விட்டும் என்னை நீ தூரப்படுத்துவாயாக, கடனாளியாக நான் இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லுகின்ற பதில் எப்படி அமைகிறது என்றால், இன்ன ரஜுல இதா கரிம ஹத்தத ஃபகதப, எப்போது ஒரு மனிதன் கடனாளியாக மாறுகின்றானோ, அதாவது மற்றவர்களிலே தங்கி இருக்கின்றானோ, மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு மாறிவிடுகின்றானோ, அவன் பேசினால் பொய் பேசுவான், அவன் வாக்குறுதி அளித்தால் அவன் வாக்குறுதியை மீறுவான் என்று சொன்னான். பாருங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடன் என்பது, கடன் சுமை என்பது ஒரு மனிதனை பொய் சொல்வதற்கு, வாக்குறுதியை மீறுவதற்கு அவனை தூண்டக்கூடியதாக இருக்கிறது என்ற காரணத்தினால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி, யா அல்லாஹ், கடனை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக என்ற அந்த துஆவை அடிக்கடி கேட்டுக்கொள்வார். எனவே வறுமையோடு வாழ்வது, கடனோடு வாழ்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, அது ஒரு மனிதனுடைய பண்பாடுகளை பாதிக்கும், அவனுடைய ஒழுக்கத்திலே அது பாதிப்பை ஏற்படுத்தும், அவனுடைய ஈமானிலே கூட ஒரு பாதிப்பை அது ஏற்படுத்தும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் நேற்று தர்மம் கொடுத்தேன், ஆனால் நேற்று இரவு கொடுத்த தர்மத்தை நான் காலையிலே பரீட்சித்து பார்த்த பொழுது ஒரு கல்வனுடைய கையிலே என்னுடைய தர்மத்தை கொடுத்தது எனக்கு தெரிய வந்தது என்று சொன்னார். அடுத்த நாளும் அவர் தர்மம் கொடுக்கிறார். அந்த நேரத்திலே ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணுடைய கையிலே தான் அந்த தர்மம் போய் சேர்ந்திருக்கிறது என்று அவருக்கு தெரிய வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு கல்வனுக்கும் ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் தர்மம் கொடுத்ததாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், நீங்கள் கொடுத்த தர்மத்தின் காரணமாக அந்த கல்வன் தன்னுடைய களவை நிறுத்தக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் தன்னுடைய விபச்சார தொழிலிருந்து தூரமாகுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஹதீஸ் எங்களுக்கு எதனை உணர்த்துகிறது? ஒரு பெண் விபச்சார குற்றத்திலே ஈடுபடுவதற்கும் வறுமை ஒரு காரணமாக அமைகிறது. ஒரு மனிதன் களவெடுப்பதற்கும் லஞ்சம் எடுப்பதற்கும் ஏன் பொய் சொல்வதற்கும் கோல் சொல்வதற்கும் கூட வறுமை ஒரு காரணமாக அமைகிறது என்ற கருத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வறுமை வருகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய ஈமான் பாதிக்கப்படும், பண்பாடுகள் பாதிக்கப்படும், அவனுடைய கல்வி நிலை, அவனுடைய குடும்ப விவகாரம், அவனுடைய சுகாதாரம், இவை அனைத்தையும் அது பாதிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் களவு அதிகரித்திருக்கிறது, குற்ற செயல்கள் அதிகரித்திருக்கின்றன என்று அவர்களை எடுத்து சிறைகளிலே போடுவதல்ல தீர்வு. நாம் பார்க்க வேண்டும், இவர்கள் களவெடுப்பதற்கு, இவர்கள் இப்படிப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு பின்னணியாக அமைந்த காரணி என்ன என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதனுடைய பேக்ரவுண்ட் என்று நாங்கள் ஆராய வேண்டும். எப்போது ஒரு சமூகத்திலே வறுமை தாண்டவம் ஆடுகிறதோ அந்த நேரத்திலே இப்படியான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஒரு துஆவை கேட்பார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க துக்கா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே தக்வாவை கேட்கின்றேன். அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு துஆ மாத்திரமல்ல, மற்றவர்களிடத்திலே கையேந்தாத பத்தினித்தனத்தை நான் கேட்கின்றேன். நான் சுய மரியாதையோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உன்னிடத்திலே கேட்கின்றேன். அதே நேரம் எனக்கு பணமும் காசும் இருப்பதை நான் கேட்கின்றேன், ரிணாவை நான் கேட்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். தக்வாவை யா ரப் நீ எனக்கு தருவாயாக என்று கேட்கின்ற அதே நேரத்திலே அல் ரிணா வல் அஃபாஃப், மற்றவர்களுக்கு முன்னால் கெஞ்சி நாணி கூணி நின்று என்னுடைய தேவைகளை முறையிடுவதனை விட்டும், அதே போன்று மற்றவர்களிலே தங்கி இருப்பதனை விட்டும் யா அல்லாஹ் நீ என்னை பாதுகாப்பாயாக என்று அடிக்கடி துஆ செய்யக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்று நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எனவே வறுமை என்பது ஒரு பீடை, வறுமை என்பது பல்வேறுபட்ட பிரச்சனைகளும் உருவாகுவதற்கான ஒரு மைய புள்ளியாக காணப்படுகிறது என்பதனால் அதனை இஸ்லாம் வரவேற்கவில்லை. அதிலிருந்து வெளியேறுவதற்கான வழிகளை நாம் தேட வேண்டும் என்று எங்களுக்கு அல்லாஹு தஆலா ஓம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி இருப்பதை நாங்கள் கண்கூடாக நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு வறுமை வந்துவிட்டால் அவன் என்ன செய்ய வேண்டும்? முதலிலே அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், இதனை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று கூறுகின்ற அதே நேரத்தில், நான் ஏதாவது பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றேனா இந்த வறுமை படுவதற்கு என்று யோசித்து பாவங்களிலிருந்து தூரமாகுவதற்கு முதலாவது முயற்சிக்க வேண்டும். எனவே பாவம் செய்கின்ற பொழுதும் வறுமை வரும். இரண்டாவதாக, வறுமை பட்டவர்கள் எவ்வளவுதான் முயற்சித்தும் அந்த வறுமையிலிருந்து வெளியேற முடியாத ஒரு கட்டம் இருக்குமாக இருந்தால் இது அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருக்கும் என்று திருப்தி அடைந்தவர்களாக, ரிவா கொண்டவர்களாக மாற வேண்டும். மூன்றாவதாக செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை, இந்த இரண்டோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளக் கூடாது, இந்த வறுமையிலிருந்து வெளியேறுவதற்கான உழைப்பு முயற்சிகளிலே கட்டாயமாக ஈடுபட வேண்டும். எனக்கு வறுமை வந்துவிட்டது, எனவே நான் வீட்டுக்குள் அடங்கி ஒடுங்கி இருக்க போகின்றேன் என்று யோசிக்க கூடாது. எல்லா நபிமார்களும் தொழில் செய்திருக்கிறார்கள், உழைத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்கள் ஆடு மேய்த்து தங்களுடைய ஜீவனோபாயத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு காப்பென்டராக இருந்திருக்கிறார்கள். இப்படியாக எல்லா நபிமார்களும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி உழைத்திருக்கிறார்கள் என்றால் நாம் எம்மாத்திரம் என்று யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பில் வாழ்ந்தவர்கள் தான் அந்த நபிமார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து விசேடமான உணவுகளையும் மற்றும் உண்டான வசதிகளையும் இறக்கி இருக்க முடியும். அப்படி இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த கையினால் உழைத்து உண்ணுகின்ற உணவை விடவும் சிறந்த உணவு வேறு எதுவும் கிடையாது. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சொந்த கையினால் உழைத்து தான் சாப்பிட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நபிமார்களுடைய வழிமுறைதான் உழைப்பது என்பது. வறுமையை போக்குவதற்கான மிகவும் முக்கியமான ஒரு வழிமுறையாக அது காணப்படுகிறது. வறுமை வாய்ப்பட்டு விட்டோம் என்று சொல்லி நாம் அதனை பற்றி மற்றவர்களிடத்திலே சென்று முறையிட்டு சோம்பேறிகளாக வீட்டிலே அடங்கி ஒடுங்கி இருப்பது என்பது மிகப்பெரிய குற்றமாக இஸ்லாத்திலே கணிக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உழைப்பதற்கு வசதி உள்ள ஒரு மனிதன் உழைக்காமல் மற்றவர்களிடத்திலே யாசகம் கேட்டுக் கொண்டு திரிவானாக இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமையிலே அந்த மனிதனுடைய முகத்திலே எந்த விதமான சதையும் இல்லாமல் அவன் எழுப்பப்படுவான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாசகம் கேட்பது என்பது, பிச்சை வாங்குவது என்பது அடிப்படையில் இஸ்லாத்திலே வரவேற்கப்பட்ட விஷயம் அல்ல. மிகவும் நிர்பந்தமான சூழ்நிலையில், வேறு எதனையும் செய்ய முடியாது என்ற சூழ்நிலையில் தன்னுடைய தேவையை மற்றவர்களிடத்திலே சென்று முறையிடுவதற்கான அனுமதியை இஸ்லாம் தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹில்லு ஸதகா லிகனியின் வலா லிதீ மிர்ரத்தின் சவி. நிச்சயமாக இரண்டு மனிதர்களுக்கு சதக்கா கூடாது, ஜகாத்து கொடுக்க கூடாது, இரண்டு பேருக்கு கொடுக்க கூடாது. அவர்கள் இரண்டு பேரிலே ஒருவன் யார், பண வசதி உள்ளவன், வசதி வாய்ப்புள்ளவன், அவனுக்கு ஜகாத்தில் இருந்து கொடுக்க கூடாது, அது ஹராம். இரண்டாவது, யார் சீரான உடம்பை கொண்டவனாக இருக்கின்றானோ அவனுடைய அங்க அவயவங்களில் எந்த பிரச்சனையும் கிடையாது, உழைப்பதற்கான டேலண்ட் இருக்கிறது, ஸ்கில்ஸ் இருக்கின்றது, அவனுடைய உடல் கட்டுமானமானதாக இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒருவன் உங்களிடத்திலே யாசகம் கேட்டு வருவானாக இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு நீங்கள் யாசகம் கொடுக்க கூடாது, அது ஹலாலாக மாட்டாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பாருங்கள் சகோதரர்களே, பெரியார்களே, உழைப்பதற்கான ஊக்குவிப்பு இஸ்லாத்திலே இருக்கிறது. வறுமையை நாங்கள் போக்க வேண்டுமாக இருந்தால் முதலாவது துஆ செய்ய வேண்டும், இரண்டாவதாக செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை அப்படிப்பட்ட நிலையிலிருந்து வெளியேறுவதற்காக முடியுமான தொழில்களை, அது கைத்தொழிலாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், வேறு உத்தியோகங்களாக இருக்கலாம், தையல் தொழிலிலே ஈடுபடுவதாக இருக்கலாம், ஏன் சாதாரண ஒரு டாக்ஸியை ஓட்டுவதாக இருக்கலாம், தனக்கு எது முடியுமோ அதன் ஊடாக தன்னுடைய ஜீவனோபாயத்தை தொழில்களை செய்து உழைப்பதற்கு ஒரு மனிதன் முயற்சிக்க வேண்டும். ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்த ஒரு மனிதனுடைய சம்பவம் மிகவும் பிரபல்யமானது. அந்த மனிதன் யாசகம் கேட்டு வந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உன்னுடைய வீட்டிலே என்ன இருக்கிறது? அவர் சொல்கிறார், ஒரு போர்வையும் ஒரு பாத்திரமும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டையும் எடுத்து விற்பனை செய்கிறார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலே 10 திர்ஹம்கள் 2 திர்ஹம்கள் அதன் மூலமாக கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ இதனை எடுத்து கொண்டு போய் ஒரு திர்ஹத்திற்காக வேண்டி ஒரு கோடரி வாங்குவாயாக, மற்ற திருகத்தை உனது வீட்டில் இருக்கின்றவர்களுடைய உணவுக்காக வேண்டி பயன்படுத்துவாயாக. 15 நாட்களுக்கு பின்னால் மீண்டும் என்னிடத்திலே நீ திரும்பி வர வேண்டும். அவர் சொன்னது பிரகாரம் 15 நாட்களுக்கு பின்னால் அந்த மனிதர் திரும்பி வருகிறார். அங்கு 10 திருகங்களை உழைத்து விட்டு வருகிறார். கோடரியினால் அவர் விறகு பிளந்து விறகை சுமந்து அவர் உழைத்து விட்டு வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதிலே இருக்கின்ற 10 திருகத்திலே 5 திருகத்தை உனது வீட்டாருடைய உணவுக்காக வேண்டியும், 5 திருகத்தை உடைகளை கொள்வனை செய்வதற்காக, ஆடைகளை கொள்வனவு செய்வதற்காக நீ பயன்படுத்துவாயாக என்று சொன்னார். இதுதான் இஸ்லாம் காட்டிய வழிமுறை. அந்த மனிதனிடத்திலே ஏதோ ஒரு வகையான திறமை இருக்கிறது, அந்த மனிதனிடத்தில் ஒரு ஸ்கில் இருக்கிறது, அந்த மனிதனிடத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது, அதனை அவன் பயன்படுத்த வேண்டும். சீனாவிலே சொல்லுவார்களாம், உங்களிடத்திலே ஒரு மனிதன் சாப்பாடு கேட்டு வருகிறான் என்றால் அவனுக்கு நீங்கள் மீனை கொடுக்காமல் அவனுக்கு நீங்கள் வலையை வாங்கி கொடுங்கள். அவன் மீன் பிடிப்பதற்கான வலையை எடுத்துக் கொண்டு போய் அவன் தொடர்ந்து மீனை பிடித்துக் கொண்டிருப்பான் என்று சொல்லுவார்கள். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையாக காணப்படுகிறது. மைக்ரோ ஃபைனான்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அத்தகைய வழிமுறைகளை இஸ்லாம் இப்படித்தான் ஊக்குவித்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே மற்றவர்களிலே தங்கி இருக்காமல் தலை நிமிர்ந்தவர்களாக, சுய மரியாதை உள்ளவர்களாக, நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தக்கூடிய வகையிலே உழைக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டுமே தவிர, மற்றவர்களிடத்திலே சென்று யாசகம் கேட்டு மற்றவர்களுக்கு முன்னால் நாங்கள் நெருக்கதியான ஒரு நிலைக்கு மாறக்கூடாது என்பதனைத்தான் இந்த சட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி எல்லாம் சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே இஸ்லாத்திலே ஜகாத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, சதகாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை பற்றிய செய்தி என்ன என்று நாங்கள் யோசிக்கலாம். மற்றவர்களிடத்திலே யாசகம் கேட்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது அடிப்படையில் நல்லதல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வறுமையில் இருப்பது மிகவும் பாரதூரமான ஒரு ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக இருந்தால் என்ன செய்யலாம் என்ற ஒரு கேள்வி வரலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவுதான் உழைத்தாலும் சிலருடைய உழைப்பு அவர்களுடைய அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும். இன்னும் சிலர் இருப்பார்கள் நிரந்தர நோயாளிகளாக இருப்பார்கள், இன்னும் சிலர் இருப்பார்கள் முதியவர்களாக இருப்பார்கள், இன்னும் சிலர் இருப்பார்கள் அவர்களுக்கு யாருமே உதவி செய்வதற்கான உறவினர்கள் இல்லாதவர்களாக இருப்பார்கள், சிலர் விதவைகளாக இருப்பார்கள், அனாதைகளாக இருப்பார்கள், அதே போன்று அங்க அவயவங்கள் குறைபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு கட்டாயம் ஜகாத்திலிருந்து சதகாவிலிருந்து கொடுக்க வேண்டும், அதன் மூலமாக அந்த பொருளாதார சுபீட்சத்தை உருவாக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. முதலாவது சொல்லுகிறது என்ன, துஆ கேளுங்கள் வறுமையிலிருந்து வெளியே வருவதற்கு. இரண்டாவது சொல்லுவது என்ன, இந்த வறுமையிலிருந்து வெளிவருவதற்கு நீங்கள் உழையுங்கள் என்று சொல்லுகிறது இஸ்லாம். மூன்றாவது என்ன சொல்லுகிறது, யாரெல்லாம் உழைக்க முடியாத நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வது, சமூகத்தில் இருக்கின்ற பணக்காரர்கள் பணக்காரர்களுடைய செல்வந்தர்களுடைய கடமை என்று இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலும் சர்வதேச ரீதியாகவும் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு பெரிய மந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. நமது நாடும் கூட ஒவ்வொரு தனிநபரும் லட்சக்கணக்கான ரூபாய்கள் கடனாளியாக மாறி இருக்கின்றோம். பொருட்களுடைய விலைகள் அதிகரித்துக் கொண்டே போகின்றன. சிலர் தங்களுடைய அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் தொழில்களை இழந்த நிலையில் காணப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடிப்படையான தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருப்பவர்களுக்கு கை கொடுப்பது, அவர்களுடைய கண்ணீரை துடைப்பது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது என்பது தனவந்தர்களுடைய அடிப்படையான கடமை. ஒரு நாளும் தனவந்தர்கள் யோசிக்க கூடாது, நான் உழைத்த பணம், நான் கஷ்டப்பட்டு தேடிய பணம், இதனை யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், என்னுடைய தேவைக்கு என்னுடைய பிள்ளைகளுடைய தேவைக்கு மாத்திரம் தான் நான் செலவு செய்வேன் என்ற கொள்கை இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பயங்கரமான ஒரு கொள்கையாக காணப்படுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், உங்களுக்கு நாங்கள் தந்தவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்க. எவ்வளவு அருமையான ஒரு வசனம், எவ்வளவு அருமையான ஒரு கருத்து. நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சொத்துக்கள் செல்வங்கள் எல்லாம் எம்முடையவை என்று. ஏழைகள் கேட்டு வருகின்ற பொழுது, தேவையானவர்கள் எம்மிடத்திலே தங்களுடைய தேவைகளை முறையிடுகின்ற பொழுது நாங்கள் நினைக்கின்றோம் இந்த சொத்துக்கள் எல்லாம் எங்களுடையவை என்று. இந்த உலகத்துக்கு வருகின்ற பொழுது நாம் எதனையும் எடுத்து வரவில்லை. இந்த உலகத்திலே இருக்கின்ற உழைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தந்தவன் அல்லாஹு தஆலா. அதற்கான புத்தியை தந்தவன், அதற்கான ஸ்கில்ஸை தந்தவன், அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை தந்தவன், அதற்கான வளங்களை இந்த முழு பிரபஞ்சத்திலும் ஏற்படுத்தி தந்தவன் அந்த ரப்புல் ஆலமீன். அவன் கேட்கின்றான், நாங்கள் உங்களுக்கு தந்தவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று. எனவே எங்களுடைய சொத்துக்கள் அல்ல, இது அல்லாஹு தஆலா எங்களுக்கு இரவலாக தந்திருக்கின்ற சொத்துக்கள், அந்த சொத்துக்களில் இருந்துதான் செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஜகாத் என்பது ஒரு சாதாரணமான கடமை அல்ல, இஸ்லாத்தின் தூண்களிலே ஒரு தூணாக காணப்படுகிறது. மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எங்கெல்லாம் தொழுகையை பற்றி சொல்லி இருக்கின்றானோ அந்த இடங்களில் எல்லாம் பெரும்பாலும் ஜகாத்தையும் இணைத்துத்தான் சொல்லி இருக்கிறான். தொழுகையை நிலைநிறுத்துவது எவ்வளவு முக்கியமானதோ, தொழுகைக்காக வேண்டி மக்களை அழைப்பது எவ்வளவு தூரம் ஒரு கடமையாக இருக்கிறதோ, அதே போன்று எந்த வகையிலும் குறைபாடு இல்லாத ஒரு கடமையாக இந்த ஜகாத் என்பது இருக்கிறது என்பதை நாங்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மல்லம் யுஸக்கி ஃபலா ஸலாத்த லஹு, யாரு ஜகாத்து கொடுக்கவில்லையோ அவருக்கு தொழுகை கிடையாது என்று சொன்னார்கள். இவ்வளவுதான் தொழுதாலும் கூட அந்த தொழுகை அந்த மனிதனை சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்க மாட்டாது. தன்னுடைய சொத்து செல்வங்களிலிருந்து தேவையான அளவு ஜகாத்தை அந்த மனிதன் வெளிப்படுத்தாத போது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், ஹுஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா. நபியே, நீங்கள் அவர்களிடமிருந்து ஜகாத்தை நீங்கள் எடுங்கள், அவர்களை அதன் மூலமாக சுத்தப்படுத்துகிறீர்கள், பரிசுத்தப்படுத்துகிறீர்கள், புனிதப்படுத்துகிறீர்கள் என்று சொல்கிறான். எப்போதும் எங்களுடைய சொத்துக்களில் இருந்து ஜகாத் வெளிப்படுத்தப்படாமல் அது சேர்ந்ததாக இருக்குமோ, நிச்சயமாக அது ஹராம் மாத்திரமல்ல, ஏனைய சொத்துக்களையும் அது அழுக்காக்கும் என்பதனையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே ஒரு மனிதன் ஜகாத்து கொடுக்காமல் வருவான், அந்த மனிதனுடைய ஜகாத்து கொடுக்காமல் இருந்த பணங்கள் எல்லாம் பாம்பாக மாற்றப்படும், விஷ பாம்பாக மாற்றப்படும், அந்த பாம்புகள் அவனை கொத்தி கொண்டிருக்கும். அந்த மனிதன் அதிசயமாக கேட்பான், இது என்னவென்று, இதெல்லாம் நீ உலகத்தில் வாழுகின்ற பொழுது ஜகாத்து கொடுக்காமல் வைத்திருந்த பணம் சொத்துக்கள் என்று அங்கு சொல்லப்படும் என்பதை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், வெள்ளியையும் தங்கத்தையும் யாரெல்லாம் வைத்துக் கொண்டு ஜகாத்தை வெளிப்படுத்தவில்லையோ அவையெல்லாம் நாளை மறுமையிலே அந்த மனிதர்களுக்காக நரகத்தில் போட்டு பொசுக்கப்பட்டு சூடேற்றப்பட்டு அவர்களுடைய நெஞ்சிகளிலும் நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் அவர்களுக்காக வேண்டிய உத்தரம் கொடுக்கப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இவ்வளவு கடுமையாக சொல்ல வேண்டும்? உலகத்திலே வறுமைப்பட்டவர்கள் இருப்பார்கள், கஷ்டப்படுபவர்கள் இருப்பார்கள், தங்களுடைய தேவைகளை முறையிட்டுக் கொள்வதற்கு வெட்கப்படுபவர்கள் இருப்பார்கள். அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கும் இந்த சொத்து செல்வங்களில் இருந்து நாங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு வசனத்தை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே முத்தகீன்கள் இருந்து கொண்டிருப்பார்கள், தக்வாதாரிகள் இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், உலகத்தில் வாழுகின்ற பொழுது கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜவும். பாருங்கள், சுவர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய இன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். தக்வாதாரிகளுடைய பண்புகளை பற்றி சொல்கிறான். முதலாவது பண்பு என்னவென்றால், அவர்கள் உலகத்திலே வாழுகின்ற பொழுது இரவு வேளைகளிலே மிக குறைவாகத்தான் அவர்கள் தூங்குவார்கள். அதாவது அவர்கள் தஹஜ்ஜத்துடைய அந்த தொழுகையை அவர்கள் ஆர்வத்தோடு அக்கறையோடு தொழுவார்கள். இரண்டாவது, வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். அவர்கள் சஹருடைய வேளைகளிலே எழுந்து அல்லாஹு தஆலாவிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று அழுது கண்ணீர் விடுவார்கள். முதலாவது குறைவாக தொழுவார்கள், குறைவாக தூங்குவார்கள், அவர்கள் தஹஜ்ஜத்துடைய அமல்களை மிக கிரமமாக நிறைவேற்றுவார்கள். இரண்டாவது, சஹருடைய வேளைகளிலே எழும்பி அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். மூன்றாவது பண்பு, வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். அவர்களுடைய சொத்து செல்வங்களிலே யாரெல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும், யாரெல்லாம் கேட்டு வருவதற்கு தயக்கத்தோடு இருக்கிறார்களோ, தயக்கத்தோடு இருப்பவர்கள் என்றால் யார், கூச்சத்தோடு இருப்பார்கள், வெட்கத்தோடு இருப்பார்கள், மற்றவர்களிடத்திலே சென்று நாங்கள் கேட்பதனால் எங்களுடைய மானம் மரியாதைக்கு பங்கம் ஏற்பட்டு விடுமோ என்று தயக்கத்தோடு இருப்பார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கும் இவர்களுடைய சொத்துக்களில் இருந்து பங்கிருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட பங்கு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எவ்வளவு அருமையான வசனம். இரண்டு பகுதியும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் சைட் மிகவும் அழகாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவு மிகவும் பலமாக இருக்க வேண்டும். சஹருடைய வேளையிலே எழும்பி இஸ்திக்ஃபார் செய்கின்ற ஒரு மனிதன், சஹருடைய வேளைகளிலே எழும்பி தஹஜ்ஜுடைய வணக்கத்திலே ஈடுபடுகின்ற ஒரு மனிதன், அதே நேரத்தில் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பரோபகாரம் காணப்படும், ஈவிரக்கம் காணப்படும், ஏழைகள் மீது அவனுக்கு அன்பு இருக்கும். அவன் ஏழைகளுடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக பார்ப்பான். கேட்டு வருபவர்களுக்கு மாத்திரமல்ல, கேட்டு வருவதற்கு தயங்குகின்ற மிகவும் கஷ்டத்தோடு துன்பத்தோடு சுய மரியாதையை பேணிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கின்ற மனிதர்களையும் தேடிச் சென்று அந்த மனிதன் அங்கு உதவிகளை செய்வான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த சமூகத்திலே தொழுகையாளிகள் இருக்கிறார்கள், ஆனால் அங்கு ஏழைகளுடைய தொகையும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. கண்ணீர் வடிக்கக்கூடியவர்கள், வீடு வாசல்கள் ஒழுங்கில்லாதவர்கள், லைட் பில்லை கட்டிக்கொள்ள முடியாதவர்கள், தங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்ப கூட வசதி இல்லாதவர்கள், தங்களுடைய அன்றாட மருந்தை கூட வாங்கிக் கொள்வதற்கு வசதி இல்லாதவர்கள் ஒரு பிரதேசத்திலே இருப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய நிலை என்ன என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐயுமா உர்சத்தின் அஸ்பஹ ஃபீஹிம் இம்ரவுன் ஜாயிஉன் ஃபக்கத் பரியத் மின்ஹும் திம்மத்துல்லாஹ். ஒரு பிரதேசம் இருக்கிறது, அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு மனிதன், ஒரு பிரதேசம் என்று வைத்துக் கொள்வோம், ஒரு பகுதி என்று வைத்துக் கொள்வோம், ஒரு கிராமம் என்று வைத்துக் கொள்வோம், ஒரு தெரு என்று வைத்துக் கொள்வோம், ஒரு மனிதன் இருக்கின்றான். அந்த மனிதன் காலை வேளையிலே பசியோடு இருக்கின்றான்,
அவன் காலை வேலையை எப்படி அடைகின்றான் என்றால் பசியோடு அடைகின்றான் என்றால், அவனுக்கு சாப்பிடுவதற்கு எந்த விதமான உணவும் கிடையாது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட ஒரு தண்டனையை இறக்குவான் என்றால் ஃபக்கத் பரிஅத் மின்ஹும் ஜிம்மத்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பிரதேசத்து மக்களுடைய பாதுகாப்பை அல்லாஹு தஆலா எடுத்து போடுவான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த பிரதேசத்து மக்களுக்கு பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய விசேடமான பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்காமல் நாங்கள் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அந்த நாட்டிலே அந்த பிரதேசங்களிலே அந்த வறுமை தாண்டவம் ஆடுகிறது. எத்தனையோ பேர் அன்றாடம் சாப்பிடுவதற்கு கூட வசதி இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எமது பாதுகாப்புக்காக வேண்டி சிசிடி கேமராக்களை போடுகின்றோம், நாம் செக்யூரிட்டியை நாங்கள் போடுகின்றோம், நாம் எமது வீட்டுக்கு முன்னால் மிகவும் உயர்ந்த மதில்களை நாங்கள் கட்டுகிறோம். யார் வேண்டாம் என்று சொன்னது? கட்டாயம் தேவை, ஆனால் எல்லா மதில்களையும் உடைத்துக் கொண்டு எல்லா கேமராக்களையும் அங்கு ஆஃப் பண்ணி கொண்டு அங்கு கல்வர்கள் நுழைவதில்லையா? அங்கு பொருட்களுக்கு ஆபத்து ஏற்படவில்லையா? காரணம் என்ன? அடிப்படையான காரணம் அல்லாஹ் சொன்ன காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காரணம். ஒரு பிரதேசத்திலே இருக்கின்ற மக்கள் எல்லோரும் என்று சொல்லவில்லை, ஒரு மனிதன் காலை வேளையிலே பசியோடு தன்னுடைய காலை பொழுதை அடைகின்றான் என்றால் அந்த பிரதேசத்து மக்களுடைய பாதுகாப்பில் இருந்து அல்லாஹு தஆலா விலகி கொண்டான். பரியத் மின்ஹும் ஜிம்மத்துல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்பது தொழுகையை பற்றி சொல்லுகின்ற மார்க்கம், இஸ்லாம் என்பது நோன்பை பற்றி சொல்லுகின்ற மார்க்கம், இஸ்லாம் என்பது ஹஜ்ஜை பற்றியும் அதே போன்று மற்றமுண்டான விக்ருகள் திலாவத்துல் குர்ஆனை பற்றி சொல்லுகின்ற மார்க்கம் போலவே இஸ்லாம் பொருளாதாரத்தை பற்றியும் பேசுகின்ற மார்க்கம். ஆனால் அது அந்த விஷயத்திலே சமுதாயத்திலே பயங்கரமான பொருளாதார ஏற்றத்தாழ்வு நிலவுமாக இருந்தால் அந்த சமூகம் முஸ்லிம் சமூகம் என்று மாறு தட்டி கொள்வதிலே எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், லைஸ பிமுஃமினின் மன் பாத ஷபஅன் வஜாருஹு இலா ஜம்பிஹி ஜாய வஹுவ யஅலம். ஒரு மனிதன் தன்னை மூமின் என்று சொல்லிக் கொள்கின்றான், விசுவாசி என்று சொல்லிக் கொள்கின்றான், ஆனால் அவனுடைய பக்கத்து வீட்டான் பசியோடு இருக்கின்றான் என்றால் நிச்சயமாக பக்கத்து வீட்டான் பசியோடு இருப்பது தெரிந்தவனாக இந்த மனிதன் இருக்கின்றான், ஆனால் இவன் மூமின் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஈமானை தனக்கு ஈமான் இருப்பதாக சொல்லிக் கொள்வதிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை என்ற கருத்தை தான் அந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமக்காக வேண்டி மாத்திரம் நாங்கள் வாழக்கூடாது. நாம் கண்ணை திறந்து பார்க்க வேண்டும், எமது பக்கத்து வீட்டில் இருப்பவர்களுடைய நிலை என்ன, எமது தெருவில் இருப்பவர்களுடைய நிலை என்ன, எமது கிராமத்தவர்களுடைய நிலை என்ன, அவர்கள் சாப்பிட்டார்களா, அவர்களுக்கு தேவையான மருந்து கிடைத்ததா. அல்லாஹ் சொல்லுகின்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் மீது இரக்கம் காட்டப்பட மாட்டார். எப்போதும் ஒரு மனிதன் மனதிலே ஈரம் உள்ளவனாக இருக்க வேண்டும், ஈவிரக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும். எனக்குள்ள அதே உணர்வு தான் எனது பக்கத்திலே வீட்டில் இருக்கின்ற ஏழைக்கும் இருக்கிறது, எனக்குள்ள தேவைகள் தான் அவனுக்கும் இருக்கும் என்ற அந்த உணர்வோடு நாங்கள் பார்க்காத போ. அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுடைய சகோதரனாக இருக்கிறான். லா யஸ்லிமுஹு வலா யஸ்லிமுஹு, நிச்சயமாக அவன் அவனுக்கு அநீதி இழைக்க மாட்டான், அவனை கைவிட்டு விட மாட்டான், அவன் தான் முஸ்லிம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். உண்மையான முஸ்லீம்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லீம்களை பொறுத்தவர்கள் அவர்கள் ஒரு கட்டடத்து கோப்பானவர்கள், ஒரு உடம்பு கோப்பானவர்கள். அந்த உடம்பின் ஏதாவது ஒரு பகுதியிலே ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் உருவாகுமாக இருந்தால் அந்த உடம்பினுடைய ஏனைய பகுதிகள் அந்த கஷ்டத்திலே துன்பத்திலே பங்கெடுக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமது கைக்கு ஒரு பழுது வந்து விட்டது என்றால் எமது கால்கள் தான் வைத்தியரிடத்திலே நடந்து செல்லுகின்றன, எமது வாய் பேசுகிறது, எமது வாயினால் தான் மருந்தை எடுத்து குடிக்கிறோம், ஆனால் பிரச்சனை வந்திருப்பது கைக்கு, எனவே கைக்கு வருத்தம் வந்திருக்கிறது என்று சொல்லி கண்ணோ காலோ தம்முடைய பாட்டிலே இருப்பதில்லையே. அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு அழகாக அந்த உதாரணத்தை சொன்னார்கள். முஸ்லிம் சமூகம் என்பது ஒரு உடம்பு கோப்பானதாகும், அந்த உடம்பின் ஏதாவது ஒரு உறுப்புக்கு பிரச்சனை வரமாக இருந்தால் ஏனைய உறுப்புகள் எல்லாம் அந்த பிரச்சனையிலே பங்கெடுக்கும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய ஃபிக்ஹிலே இஸ்லாமிய ஜூரிஸ்ப்ரூடன்ஸிலே
ஒரு முக்கியமான சட்டம் ஒன்று இருக்கிறது, அதுதான் ஹத்துல் கஃபாஃப், ஹத்துல் கிஃபாயா. அந்த இரண்டு சட்டங்களையும் பற்றி விரிவாக பேசுவதற்கான நேரம் இல்லை. அந்த சட்டத்தின் சாராம்சத்தை பற்றி மட்டும்தான் சொல்லலாம். ஒரு சமூகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் தனது அடிப்படையான தேவைகள் அனைத்தும் என்ஷூர் பண்ணப்பட்ட நிலையிலே தான் வாழ வேண்டும். அடிப்படையான தேவைகள், அப்படியான ஒரு சூழ்நிலையை தான் நாங்கள் முஸ்லிம் சமூகத்திலே பார்க்க வேண்டும். அவனுடைய உணவு, அவனுடைய உடுப்பு, அவனுடைய இல்லிடம், அவனுடைய அடிப்படையான தேவையான மருந்துகள், அவனுடைய அடிப்படையான தேவையான பாதுகாப்பு போன்ற அனைத்தும் அந்த மனிதனுக்கு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதாவது அது வரையறுத்து கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இல்லாத போது அந்த சமூகத்தில் இருக்கின்ற எவருக்கும் சொத்துரிமை கொண்டாட முடியாது. இப்படி சொல்லுகின்ற பொழுது அதிசயமாக இருக்கலாம் அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். ஒரு தடவை சொன்னார்கள், உங்களிடத்திலே இருக்கின்ற மேலதிகமான பொருட்களை யாருக்கெல்லாம் அந்த பொருட்கள் இல்லையோ அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். மன் கானமாக உங்களிடத்திலே மேலதிகமாக ஒரு வாகனம் இருக்கிறதா, வாகனம் இல்லாதவருக்கு கொடுங்கள். உங்களிடத்திலே மேலதிகமாக சாப்பாடு இருக்கிறதா, சாப்பாடு இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லிக் கொண்டே போனார்கள். புகாரிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்தும் சொல்லிக் கொண்டு போனார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், மேலதிகமாக இருக்கின்ற எதனையும் எங்களுக்கு உரிமை இல்லையோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டே போனார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாம் சற்று பார்க்க வேண்டும், நாம் நிதானமாக பார்க்க வேண்டும். இப்போது இருக்கின்ற பொருளாதார நெருக்கடி இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். நாம் கட்டாயமாக எமது தாய் தகப்பன் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும், எமது உடன் பிறப்புகள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும், எமது சாச்சா மாமா மாமி இப்படிப்பட்ட உறவினர்களுடைய நிலை என்ன என்று பார்க்க வேண்டும். உலகத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கெல்லாம் நாங்கள் தர்மம் கொடுப்பது எப்படி போனாலும் முதலிலே ஆரம்பிக்க வேண்டும். எமது தாய் தந்தகப்பரிடமிருந்து, எமது உறவினர்களிடமிருந்து ஆரம்பித்து அவர்களுக்கு தான் முதலாவது கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் நாம் மிக அதிகமாக யோசிக்க வேண்டியிருக்கிறது. எவ்வளவுதான் நாங்கள் உம்ரா செய்தாலும், எவ்வளவுதான் நாங்கள் ஹஜ்ஜிகளிலே ஈடுபட்டாலும், எவ்வளவுதான் குர்ஆனை நாங்கள் மடக்கி மடக்கி ஓதினாலும் கூட, எமது பிரதேசத்திலே ஒரு மனிதன் கஷ்டத்தோடு இருக்கிறான் என்றால் அல்லது பிரச்சனையோடு இருக்கிறான் என்றால் அந்த மனிதனை பற்றிய சிந்தனை எங்களுக்கு வர வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியாக ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், உங்களுடைய கடைசி நேரம் வருவதற்கு முன்னால் நீங்கள் செலவழித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கடைசி நேரம் வருகின்ற சந்தர்ப்பத்திலே என்னை கொஞ்சம் காலதாமதப்படுத்தினால் நான் செலவழித்து விட்டு வருவேனே என்று ஒரு மனிதன் சக்கராத்துடைய ஹாலிலே கேட்பானே, அப்படிப்பட்ட ஒரு காலம் வருவதற்கு முன்னால் நீங்கள் செலவழித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் இப்போது இருக்கின்ற இந்த நிலையிலே ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் பொருளாதாரம் பற்றி, எமது சொத்து செல்வங்களை பற்றிய சரியான ஒரு பார்வை, ஒரு சரியான ஒரு பார்வை எங்களுக்கு தேவைப்படுகிறது. முதலாவது, வறுமை என்பது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் என்று விளங்கிக் கொள்வோம். இரண்டாவது, வறுமையை போக்குவதற்காக வேண்டி உழைக்க வேண்டும், முடிந்த அளவு உழைக்க வேண்டும் என்ற விஷயத்தை இரண்டாவது விளங்கிக் கொள்வோம். மூன்றாவது, யாருக்கெல்லாம் எப்படியுமே உழைக்க முடியாமல் இருக்கிறதோ, வருமானம் பற்றாக்குறையோர் இருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் கொடுத்து உதவ வேண்டியது இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு கடமை. அப்படி இல்லாத போது முழு சமூகமும் குற்றவாளி சமூகமாக இருக்கும். அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவாயாக. செலவழிக்கக்கூடிய மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அருமையான அந்த மனதை எங்களுக்கு தருவாயாக. இரக்கமுள்ள, மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தயாள சிந்தையுள்ள உள்ளமாக எமது உள்ளத்தை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் கஷ்டத்தோடு துன்பத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்கி அவருடைய மனதிலே நீ சந்தோஷத்தை ஏற்படுத்துவாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மௌத்தாகக்கூடிய அருமையான அந்த வாய்ப்பை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கின்ற பொழுது யாருக்கும் எந்த அநியாயமும் செய்யாமல் கல்புன் சலீம் எனப்படக்கூடிய தூய்மையான உள்ளத்தோடு உன்னை சந்திக்கக்கூடிய அருமையான பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.